அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஆகஸ்ட் மாதம் 23 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்ஓசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தாம் கூறிய விடயங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் அளித்த செவ்வி.
இலங்கையில் நிலவும் நிலைமைகள் சம்பந்தமாக அவருக்கு நாங்கள் முழுமையாக எடுத்து கூறினோம். சந்திப்பு மிகவும் திருப்திகரமான ஒரு சந்திப்பு.
இந்தியாவில் ஆட்சி மாறினாலும் இலங்கை தொடர்பான கொள்கைகள் மாறாது என பாரதிய ஜனதா கட்சியின் வெளிவிவகார கொள்கை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சேஷாத்ரி சாரி தெரிவித்த கருத்துக்கள். தொடர்ந்து நகைச்சுவை நடிகர் வில்லன் என பல பாத்திரங்களை ஏற்று பரிமளித்த நடிகர் டி எஸ் பாலையாவின் 100th பிறந்தநாள் விழாவில் அவரின் பங்களிப்பு குறித்த ஒரு பார்வை.
இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. நீ கூறியது போல் முத்தமிழும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்துவான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாட சொல்.
ஆகியவையும் சென்னை நகர் குறித்த பெட்டகத்தின் 2nd பாகமும் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
யுக்ரைனுக்குள் அனுமதி இல்லாமல் எல்லை கடந்து வந்த ரஷ்ய உதவியாளர்களில் ஒரு சில மாத்திரமே எல்லையை கடக்க முன்பதாக சோதிக்கப்பட்டதாக யுக்ரைன் எல்லையில் இருக்கின்ற ஐரோப்பிய கண்காணிப்பாளர் குழுவின் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து 270 ட்ரக்குகளும் தற்பொழுது ரஷ்யாவுக்கு திரும்பியிருக்கும் நிலையில் அழைப்பில்லாமல் யுக்ரைன் எல்லைக்குள் வந்தபொழுது 37 லாரிகள் மாத்திரமே சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்ததாக பால் பிகாட் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
Damit dies aber auch in voller Weise umgesetzt werden kann.
தலைநகர் கியோவில் ஜெர்மனி ஆட்சித் தலைவி ஏங்கலா மெர்க்கல் அவர்கள் ஒரு புதிய மோதல் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ரஷ்யாவில் இருந்து எல்லையை கடந்து ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அமைதி சாத்தியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவர் அந்த வாகனத்துடனேயே குறிப்பிடவில்லை.
ஈராக்கில் வாழும் சிறுபான்மை துருக்மன் இன மக்களை IS போராளிகளின் படுகொலையிலிருந்து பாதுகாப்பதற்காக அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்நாட்டிலுள்ள உயர் ஐநா அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். 2 உணவு மற்றும் குடிநீர் விநியோகங்கள் தடைப்பட்டு முற்றுகை நிலையில் இருக்கின்ற ஆமேலி நகர மக்கள் படும் துயரங்கள் பற்றிய தகவல்களால் தான் கவலை அடைந்திருப்பதாக நிக்கோலி மிலாடினோ கூறியிருக்கிறார். இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள முற்றுகை நிலையை நீக்குவதற்கு முடியுமான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஈராக்கிய அரசாங்கத்திடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அங்கு மனித பேரவளம் ஒன்று நடக்க முன்னதாக அதனை தடுப்பதற்கு ஈராக்கின் கூட்டாளி நாடுகளும் சர்வதேச சமூகமும் ஈராக்கிய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு குழுவிடமிருந்து தப்பி ஓடி வருகின்ற பெரும் எண்ணிக்கையிலான அகதிகளை ஜெர்மனி ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் தோமஸ் தே மேசே அவர்கள் எதிர்ப்பை கூறியிருக்கின்றார். ஈராக்கிலிருந்து கிறிஸ்தவர்கள் நிரந்தரமாக வெளியேற்றப்பட்டால் அது பயங்கரவாதிகளுக்கு ஏற்க முடியாத ஒரு பெரிய வெற்றியாகிவிடும் என்று பழமைவாத பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் கூறியிருக்கின்றார். ஈராக்கியர்கள் அவர்களது நாட்டிலேயே தங்க வைக்கப்படுவதற்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கும் எசிடிகளுக்கும் ஈராக்கில் இனி எதிர்காலம் கிடையாது என்பதை தன்னால் என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
லிபியாவிலிருந்து ஐரோப்பா நோக்கி சுமார் 170 குடியேறிகளை ஏற்றுச் சென்று கொண்டிருந்த படகு ஒன்று சீற்றமான அலை காரணமாக லிபியாவை அண்டிய கடற்பகுதியில் மூழ்கியிருக்கிறது. இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. லிபிய கடற்படையினர் 17 பேரை உயிருடன் மீட்டுள்ளனர். மற்றவர்களை தேடி வருகின்றனர். தலைநகர் திரிப்போலிக்கு கிழக்காக இருக்கின்ற துறைமுகம் ஒன்றிலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்தில் படகு பிரச்சினைக்குள்ளாகி இருக்கிறது. உடனடியாக மீனவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவிக்க மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தங்களிடம் போதுமான கருவிகள் இல்லை என்று கூறுகின்ற லிபிய கடலோர காவல் படையினர் மீட்பு பணிகளுக்காக படகுகளை கடன் வாங்கும் நிலையில் இருப்பதாக கூறியிருக்கின்றனர்.
சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பிராந்தியத்தில் இந்திய பாகிஸ்தான் படைகளுக்கிடையில் 2 இடங்களில் நடந்த துப்பாக்கி மோதல்களில் 2 நாடுகளிலும் தலா 2 4 கிராமத்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இறந்தவர்களில் ஒரு பெண்ணும் வயதான ஒரு ஆணும் ஒரு குழந்தையும் அடங்குகின்றார்கள். மேலும் பலர் அவற்றில் காயமடைந்திருக்கின்றார்கள். மோதலை தூண்டியதாக 2 தரப்பும் ஒருவர் மீது அடுத்தவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அண்மைய வாரங்களில் பல தடவைகள் ஆங்காங்கு சிறிய அளவிலான ஆயுத பிரயோகங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கின்றன. காஷ்மீர் பிரிவினவாதிகளை பாகிஸ்தானிய தூதுவர் சந்தித்ததை அடுத்து டெல்லியில் இருதரப்பு பேச்சுக்களை இந்தியா இடைநிறுத்தியிருக்கின்றது.
ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 35 சீக்கியர்களை லண்டனுக்கு அருகே இருக்கின்ற டில்பரி துறைமுகத்துக்கு ரகசியமாக கடத்தி வந்த குற்றச்சாட்டில் வட அயர்லாந்தைச் சேர்ந்த லொரி ஓட்டுநர்கள் இருவரை பிரிட்டன் போலீசார் கைது செய்துள்ளனர். சரக்கு கொள்கலன் ஒன்றில் பதுங்கியிருந்து லண்டன் வந்த இவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னர் துறைமுக அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டனர். பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்கு இவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்ததாக கைது செய்யப்பட்டுள்ள இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சரக்கு கொள்கலனில் பதுங்கி வந்திருந்த 44 வயது ஆணொருவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார். மற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான செய்திகள். இரா சம்பந்த தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 6 பேர் கொண்ட குழு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புதுடெல்லியில் சந்தித்து பேசியிருக்கிறது. இலங்கை இனப்பிரச்சினை குறித்த இந்தியாவின் பழைய நிலைப்பாட்டையே புதிய பிரதமரான நரேந்திர மோடியும் வலியுறுத்தியிருக்கின்றார். இதுகுறித்து புதுடெல்லியிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இலங்கை நாட்டு பிரச்சினைக்கு 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் இலங்கையின் ஒருமைப்பாட்டுக்குள் தீர்வு என்கிற கருத்தை இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று வலியுறுத்தியுள்ளார். அரசியல் தீர்வு தொடர்பாகவும் தமிழ் மக்கள் சம உரிமைகளை பெற்று கண்ணியத்துடன் வாழ வழிவகை காண்பதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினரும் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் புரிந்துணர்வின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஆலோசனை கூறியுள்ளார். புதுடெல்லி வந்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை இன்று சனிக்கிழமை காலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது இலங்கையில் நிலவும் தற்போதைய சூழல் பற்றியும் அதிகார பகிர்வு மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகள் தொடர்பில் தங்களின் மதிப்பீடுகளும் எதிர்பார்ப்புகளும் எவ்வாறு உள்ளன என்பது பற்றியும் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழுவினர் பிரதமருக்கு விளக்கம் அளித்துள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சம்பந்தன்,
வடகிழக்கில் தற்போது நடைபெறுகின்ற சகல சம்பவங்களும் காணிபிடியமான சம்பந்தங்கள், அரசாணி, சொந்தக்காணி, இராணுவமயமாக்கல், மக்களுடைய வாழ்வில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இடைஞ்சல், அரசியல் தீர்வு சம்பந்தமாக நிலவுகின்ற மந்த நிலைமை, அரசாங்கத்துடைய நோக்கங்கள் வடக்கினுடைய இனவீராசாரத்தை மாற்றி அமைத்து வடகிழக்கினுடைய மொழி ரீதியான கலாச்சார ரீதியான அடையாளங்களை அளித்து ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்தாமல் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. அதே சமயம் சில வெளிநாட்டு சக்திகளும் அங்கே ஊடுருவ முயற்சிக்கின்றன. சமீபத்தில் திருவண்ணாமலையில் துறைமுகத்துக்கு அண்டிய ஒரு பகுதியில் சீனாவுடைய உதவியுடன் ஒரு வசதியை அங்கே ஏற்படுத்துவதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அவர் எல்லாவற்றையும் மிகவும் அமைதியாக மிகவும் முழுமையாக கேட்டு அதற்கு பிறகு தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அழைத்தது மாத்திரமல்ல தன்னுடைய சத்திய பிரமாணம் செய்வதற்கு அவர் இங்கே வந்தபொழுது இந்தியாவுக்கும் தனது அரசுக்கும் தனக்கும் இலங்கை தமிழ் பிரச்சினையில் உள்ள அக்கறையை பற்றி தெளிவாக உறுதியாக கூறியிருக்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து மிகவும் அக்கறையாக இருப்போம். உங்களுடனும் நாங்கள் தொடர்பு வைத்து இன்னும் மேலதிகமாக பேச வேண்டிய நேரங்களில் பேசி ஒற்றுமையாக நாங்கள் முடிவில் எடுத்து கருபங்களை கையாள்வோம் என்று கூறியிருக்கின்றார். சந்திப்பு மிகவும் திருப்திகரமான ஒரு சந்திப்பு.
மேலும் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அனைத்து நலப்பணிகளையும் மேற்கொள்ளும் என்று நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளதாகவும் சம்பந்தன் கூறினார். இந்திய மக்களவை தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட வெற்றிக்கு வாழ்த்து கூறி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதிய போதே நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்ததாகவும் அதன் பின்னர் தற்போது வரை சந்திப்பு தொடர்பான பதிலுக்கு காத்திருப்பதாகவும் சம்பந்தன் தெரிவித்தார். இக்குழுவினர் பிரதமரை சந்தித்த போது இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் உடனிருந்தனர்.
செய்திகளை தந்தவர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து இந்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தீர்வு குறித்த பேச்சுக்களை முன்னெடுக்கும்படி இந்திய பிரதமர் ஆலோசனை வழங்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாறினாலும் இலங்கை தொடர்பிலான இந்திய அரசின் நிலைப்பாடு மாறவில்லை என்பதைத்தான் இந்திய அரசின் இந்த செய்திக்குறிப்பு காட்டுகிறதா என்று ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் வெளியுறவுத்துறை கொள்கை பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் சேஷாத்ரி சாரி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நிச்சயமாக, அதாவது ஒரு சர்க்கார் போய் இன்னொரு சர்க்கார் வந்ததுனால இலங்கையினுடைய ஒரு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. 13வது அமெண்ட்மெண்ட் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள ஒரு ஒத்துப்பாடு. இந்த 13வது அமெண்ட்மெண்ட்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கோ அதுக்குள்ளதான் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணணும். அது கொழும்பாவும் அதுக்கு தயாராக இருக்கு, அண்டு தமிழ் கட்சிகளும் அதுக்கு தயாராக ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இந்தியாவுக்கு எப்பவுமே உண்டு. நாங்கள் எப்பவுமே கொழும்போட்டு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இலங்கைக்கு என்ன சொன்னோம்னாக்கா இந்த 13வது அமெண்ட்மெண்ட்டுடைய ஒப்பந்தத்தை வச்சுட்டு தான் நம்ம ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு இந்தியா எப்பவுமே சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த எண்ணத்தை மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது.
இந்த 13வது சட்டத்திருத்தம் 1987 ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. இலங்கை அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக இதுவரை அமல்படுத்தவில்லை. இப்பொழுது கூட காவல்துறை அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள் போன்றவை மிகப்பெரிய சர்ச்சையில் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்கிறது 13வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு. ஆனால் உண்மையில் இந்நிலவரம் வேறு மாதிரியில் இருக்கு.
முழுமையாக இந்த சட்டத்திருத்தத்தை அமல்படுத்தவில்லை அப்படிங்கிற விஷயத்துல இலங்கை அரசுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கின்றன, அவருக்குரிய அந்த சந்தர்ப்பம் எந்தெந்த மாறி இருக்கிறது, அது பத்தின விஷயங்களுக்கு இவருக்கு சர்ச்சை செய்ய வேண்டும். அதாவது இந்த 13வது சட்டத்திருத்தம் நான் எங்களுக்கு ஒத்துக்க முடியாது, அது கிடையவே கிடையாது, இது கூடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடனே நம்ம பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இந்த சட்ட திருத்தத்தை வைத்து கொண்டு இதில் என்ன திருத்தங்கள் செய்ய வேண்டும், என்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த சர்ச்சைக்கு ஒரு விஷயமா வச்சுக்கலாம்.
போர் முடிந்த 5 ஆகிவிட்டது. மீட்ல குடியமர்த்துவது, போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகள் போன்றவற்றில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. குறிப்பாக அரசியல் தீர்வு குறித்த பேச்சுக்களிலும் கூட இழுத்தடிப்பும் போக்கைத்தான் இலங்கை அரசாங்கம் கைகொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகிறது. 5 இலங்கை அரசாங்கம் ஏதாவது செய்திருக்க முடியும் அல்லவா, அவர்கள் செய்யவில்லை என்ற ஒரு தோற்றம் இருக்கிறதே.
ஒரே ஒரு கையால் எப்பவுமே கிளப் பண்ண முடியாது. ஒரு பக்கத்தினுடைய விஷயத்தையே வச்சுட்டு நம்ம இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு காண முடியாது. தமிழ் கட்சிகள் என்ன சொல்றதோ அது ஒரு பக்கம் இருக்கலாம். இதே போல இலங்கை அரசுக்கும் ஒரு வாதம் இருக்கு, இலங்கை அரசுக்கும் சில கம்பல்ஷன்ஸ் இருக்கு. இலங்கை அரசு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அவரும் சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதாவது அங்க ஒரு ரோடு அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிறைய செஞ்சிருக்காங்க. அதாவது இலங்கை அரசு ஒண்ணுமே செய்யவில்லை இந்த 5 அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அவர் எவ்வளவு செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து விட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு பட்சத்துல இலங்கை கட்சிகளும் தமிழ் கட்சிகளும், அதே போல் தமிழ் கட்சிகள் இல்லாத ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது அதுக்கு முன்னுக்கு வரணும். அதே போல கொழும்பவும் இதுக்கு தயாரா இருக்கணும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே சூழ்நிலையில பேச்சுவார்த்தை நடத்தினால் அதுக்கும் நல்ல முடிவு காண முடியும்.
மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது இதுபோன்ற சந்திப்புகள் நடப்பதற்கு முன்பாக தேசிய பாதுகாப்புச் செயலர் தமிழக முதல்வரை சந்தித்து சென்றிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அப்படி நடந்ததாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களை கூட இந்த சந்திப்பின் போது நீங்கள் அழைக்கவில்லை.
அதுக்கு அவசியம் இல்லையே. வெளிநாட்டு விவகார விஷயங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய விஷயம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு பங்களாதேஷ பத்தி ஏதாவது பேசணும்னாக்கா அது உடனே மம்தா பானர்ஜி கிட்ட தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் உண்டா? நாளைக்கு நேபாள் பத்தி ஏதாவது பேசணும்னா உடனே பிஆர் கவர்மெண்ட்டை கேட்டுதான் நேபாள் பத்தி பேச முடியுமா? அதாவது இலங்கை பிரச்சனைனாக்கா உடனே தமிழ்நாடு தான் அதுல கொஞ்சம் முன்னுக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தப்பு. வெளிநாட்டு விவகார விஷயத்துல ராஜ்யங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்குமாக மாறு ஒரு விஷயம் இருக்கணும். ஆனால் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க கூடத்தான் நாங்கள் ஒரு சம்பந்தமான விஷயத்தை சர்ச்சை பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் டெல்லி சர்க்காருக்கு கிடையாது, இருக்கவும் கூடாது.
பாரதிய ஜனதா கட்சியின் வெளியுறவுத்துறை கொள்கை பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் சேஷாத்ரி சாரி. இதனிடையே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றமை தொடர்பில் கவலை அடைந்திருப்பதாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் வாசுதேவன் நாணயக்காரா தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இணக்கப்பாடு ஏற்படாத விடயங்களையும் இணக்கப்பாடு ஏற்பட்ட விடயங்களையும் குறித்து கொண்டு பிறகு இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கமும் தமிழர் தரப்பும் சேர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கலாம் என்று தான் கருதுவதாக அமைச்சர் பிபிசி சிங்கள சேவையிடம் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த ஒரு இந்திய குறிப்பு. கேரளாவின் எர்ணாகுளத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகின்ற சைரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபை இறந்த பிறகு கிறிஸ்தவர்களின் உடலை தகனம் செய்ய ஒப்புதல் அளித்திருக்கிறது. இங்கிலாந்து போன்ற சில மேலை நாடுகளில் அதிக அளவிலானோர் புதைப்பதை விட மீன் மாயானங்களில் உடலை எரிவூட்டுவதையே அதிகமாக தேர்ந்தெடுத்தாலும் இந்திய கிறிஸ்தவர்களிடையே புதைக்க வேண்டும் என்ற விருப்பமே மத ரீதியான காரணங்களால் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த முடிவுக்கான காரணம் என்ன என்று சீரோ மலபார் திருச்சபையின் தக்கலை மறை மாவட்ட ஆயர் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இறந்தவர்களை கிரிமினேஷன் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு திருமலபார் திருச்சபையினுடைய சினடானது புதிதாக இது எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. ஏற்கனவே கத்தோலிக்க திருச்சபையில் அதனுடைய கோட் ஆஃப் கேனன் லோவில் இப்படிப்பட்ட ஒரு வகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவையானவர்களுக்கு கிரிமினேஷன் தேவை எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களுக்கு அவங்களுக்கு அவர்களுடைய பேச்சை மதித்து நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து கேனல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் வழக்கப்படி இதை உபயோகிக்கிறது என நம்முடைய பாரம்பரியம் அப்படி இருந்தது. இந்த சினடானது இதை கட்டாயமாகவோ வற்புறுத்தியோ ஒரு ஆணையாகவோ இதை புறப்படுத்தவில்லை. ஆனால் தேவைப்படுகின்றவர்களுக்கு அவர்களுடைய பங்குகளுக்கு தகுந்தவாறும் ஏற்றவாறும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம் என்று ஒரு சிறிய ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஒரு ஆணையாக புறப்படவில்லை.
உங்களுடைய திருச்சபையிலே இருக்கின்ற மக்களில் எத்தனை சதவீதம் பேர் இது போன்று இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை வெளிக்காட்டி இருக்கிறார்கள்?
ஏராளமானோர் சில பங்குகளில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தன. குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்கள் அந்த நாட்டு கலாச்சாரமும் அந்த நாட்டினுடைய வழக்கப்படி அவர்களுடைய உடல் தகனம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அந்த ஆசைக்கு இணங்க இந்த இப்படிப்பட்ட பேச்சுக்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் எங்களுடைய கவனத்திற்கு வந்து கேனன் லோவில் இருந்த அந்த ப்ரொவிஷனை அவர்களுக்கு நாங்கள் இது செய்யலாம் என்ற ஒரு 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 இதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம்.
அதே சமயம் புதைக்க இடமில்லாத காரணமாகத்தான் இது போன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.
சில இடங்களில் அப்படிப்பட்ட சில பங்குகளை பார்க்கும் பொழுது புதைக்கி எல்லோரையும் புதைக்க அந்த இடங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் சில முடிவுகள் எடுப்பதுண்டு. எரித்துவிட்டு அந்த சாம்பலை அந்த பங்கில் தகனம் செய்ய வேண்டும் என்று அப்படி அதுக்கான ஒரு வசதிகளும் இருக்கின்றது.
கத்தோலிக்க திருச்சபையுடன் நீங்கள் இணைந்து இயங்குகிறீர்கள். இந்திய கத்தோலிக்க திருச்சபையானது இந்த விஷயத்திலே ஏதாவது நிலைப்பாடு எடுத்திருக்கிறதா?
இந்திய திருச்சபையில் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட வசதிகள் அதிகாரபூர்வமாகவோ சொல்லப்படவில்லை. சில இடங்களில் செய்யப்படுகின்றன ஆனால் அதிகாரபூர்வமாக சொல்லப்படவில்லை.
நீங்கள் தான் முதல்ல இதை செஞ்சிருக்கீங்க ஒரு சர்ச்சுங்கிற முறையில்?
ஆமா. ஆனால் எங்களுடைய பழக்கப்படி எல்லா மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய உடல் புதைக்க வேண்டும் என்றே எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் இந்த ஒரு வசதி ஒரு சிலருக்கு அவர்களுடைய அந்த கருத்தை மதித்து செய்யப்படுகின்றது. ஆனால் மற்றவர்களை போல அவர்களுடைய உடலும் கோயிலில் வைத்து எல்லா திருவழிபாட்டு முறைப்படி அவர்களுக்கு வசதிகள் செய்த பின்னதாகவே இந்த உடல் எரிப்பதற்காக எடுத்து செல்லப்படும்.
நீங்கள் தகனத்தை அனுபவித்திருக்கீர்கள். தகனம் செய்த பிறகு இருக்கின்ற உடல் எச்சங்களை எலும்புகளை சாம்பலை இந்துக்கள் கரைப்பார்கள். நீங்கள் அதை கரைப்பதற்கு அனுமதிக்கப் போகிறீர்களா அல்லது அந்த எச்சங்கள் புதைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்தீர்களா?
அந்த எச்சங்கள் கண்டிப்பாக பங்கில் இருக்கின்ற கல்லறை தோட்டத்தில் அதை அது புதைக்கப்படும். அதற்கான தனி இடங்கள் அமைத்துக் கொடுப்பதுண்டு. அவர்களுடைய அந்த சாம்பல் அந்த எஞ்சி இருப்பதை அங்கு புதைக்கப்படும்.
தக்கலை மறை மாவட்ட ஆயர் ஜார்ஜ் ராஜேந்திரன் அளித்த செவிக்கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிறந்த நாள் காணும் நடிகர் குறித்தும் நகரம் குறித்தும் இருவேறு பட்டங்களை கேட்கலாம். முதலில் தமிழ் திரைத்துறையில் 3 தசாப்தங்களுக்கு மேல் ஆளுமை செலுத்திய மறைந்த நடிகர் டி எஸ் பாலையா அவர்களுக்கு இன்று 100வது பிறந்த நாள். அவரின் மறைந்த மாபெரும் நடிகர் பாலையாவின் பங்களிப்பு குறித்த பட்டகத்தை வழங்குகிறார் சிவகன்.
ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா நாதமா.
பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் இந்த பிரபல பாடலுக்கு திருவிளையாடல் படத்தில் திமிர்மிக்க ஒரு பெரும் பாடகனாக நடித்திருந்தவர் நடிகர் டி எஸ் பாலையா. தென்னக சினிமா கண்ட மிகச்சிறந்த நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர்களில் அவரும் ஒருவர். அதேவேளை பல முக்கியமான படங்களில் சிறந்த வில்லனாகவும் அவர் பரிமளித்திருக்கின்றார். 1914 ஆகஸ்ட் 23 பிறந்த பாலையா அவர்கள் 1972 தான் மரணமாகும் வரை தமிழ் சினிமாவை கலக்கிய ஒரு சிறந்த நடிகர். தமிழ் சினிமாவின் முன்னோடிகளில் ஒருவரான இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்களால் சதி லீலாவதி படத்தின் மூலம் 1936 பாலையா அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன், என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் எம் கே ராதா ஆகியோரும் நடித்திருந்தனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. நீ கூறியது போல் முத்தமிழும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்துவான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இதுவரையில் நான் பெற்ற பரிசு என்னுடைய இசை முழுவதும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று நான் உனக்கு பட்டயம் எழுதி தருகிறேன். அதற்கு மாறாக உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை என்று நீ எனக்கு எழுதி தர வேண்டும்.
திருவிளையாடல் படத்தில் எவராலும் இன்று வரை மறக்க முடியாத இந்த காட்சியில் ஒரு மாபெரும் இசைக்கலைஞராக நடித்திருந்த பாலையா ஒரு சிறந்த நடிகர். அம்பிகாபதி, மதுரை வீரன், ஹலோ மிஸ்டர் ஜாமீன்தார் போன்ற பல படங்களில் அவர் ஒரு சிறந்த வில்லனாக நடித்திருந்தார். வில்லனாக நடித்தபோது கூட அவரிடம் இயற்கையாகவே இருக்கின்ற நகைச்சுவை உணர்வு என்றும் அவரது நடிப்பில் பிரதிபலிக்க தவறியதில்லை.
சினிமா கினிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லி பார்ப்போம்.
ஏண்டாடி கிண்டல?
இல்லடா, உண்மையா தான் கேட்கறேன். உனக்கு புத்திசாலித்தரம் இருக்கான்னு பாக்கணும்ல.
ஏண்டாடி கதை நல்லா இருந்தா அப்புறம் படம் எடுக்கிறதுக்கு பணம் தருவீங்களா?
நீ கதை சொல்ற படம் தர்றேன்.
ஒரு சஸ்பென்ஸ் கதை, மர்மம் சொன்னா பயப்பட மாட்டீங்களே.
பயங்கரமான கதையா?
ஏன் கேட்கறேன்னா, இந்த கதை இதுக்கு முன்னால ஒருத்தர் சொல்லி பாதிக்கா கதை கேட்கும் போதே கீழே விழுந்துட்டார்.
நடிகர் நாகேஷ் அவர்களுடன் சேர்ந்து இயக்குனர் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் நகைச்சுவையில் பாலையா அவர்கள் செய்யும் அட்டகாசத்தை எவரும் மறக்க முடியாது. அந்த நகைச்சுவை படத்தில் தொடக்கம் முதல் இறுதி வரை இருவருமே முற்றுமுழுதாக ஆக்கிரமித்திருப்பார்கள். எம்ஜிஆர் தொடக்கம் பல கதாநாயகர்களின் படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்திருந்த பாலையா அவர்கள் சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி ஆகியோருடன் நடித்த தில்லானா மோகனாம்பாள் படமும் குறிப்பிடத்தக்கதாகும். சிவாஜி கணேசன் இந்த படத்தில் ஒரு நாதஸ்வர கலைஞனாக எந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருப்பாரோ அந்த அளவுக்கு அவருக்கு போட்டியாக ஒரு மேளவாத்திய கலைஞராக பாலையா அதில் வாழ்ந்திருப்பார். தனக்கு பிடித்த மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவராக பாலையா அவர்களை சிவாஜி கணேசன் ஒரு தடவை போல்ந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. தான் மறைந்துவிட்டாலும் தான் நடித்த வேடங்களின் மூலம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நடிகர் பாலையா வாழ்ந்திருப்பார் என்று சினிமா ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள்.
இறுதியாக, சென்னையின் 375th பிறந்த நாளை ஒட்டி நாம் ஒளிபரப்பி வருகின்ற சிறப்பு தொகுப்பில் இன்று சென்னை எப்படி சாஸ்திரிய சங்கீத தென்னிந்திய சினிமாவின் தலைநகராக உருவெடுத்தது என்பது குறித்து பார்க்கவிருக்கின்றோம். தயாரித்து வழங்குவோர் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்ன சொந்தம் ஆக்குண்டா, அதுதான் இந்த ஊரடா.
சென்னை இந்த நகரத்தின் பெயரை சொன்னதும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பின்னணியை பொறுத்து பல விஷயங்கள் நினைவுக்கு வரலாம். அது போக்குவரத்து நெரிசலாக இருக்கலாம், அல்லது ஃபில்டர் காஃபியாக இருக்கலாம், அல்லது சென்னையின் நீண்ட கடற்கரையாக இருக்கலாம். ஆனால் அந்த நினைவு பட்டியலில் சினிமாவும் இடம்பெற்றிருக்கும் என்பது நிச்சயம். கலைகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கர்நாடக சங்கீதமும் நினைவுக்கு வரலாம். தென்னிந்தியாவின் பிற முக்கிய நகரங்களான திருவனந்தபுரம், பெங்களூர், ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இந்த அடையாளம் நிச்சயம் கிடையாது. கர்நாடக சங்கீதம், சினிமா, சினிமா இசை ஆகியவற்றை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தென்னிந்தியாவின் தலைநகரமாகவே இருந்து வந்திருக்கிறது சென்னை. இப்போதும் தென்னிந்தியாவில் சாஸ்திரிய இசையை பொறுத்தவரை சென்னை தான் தலைநகரம். கலைகள் வளர்வதற்கு புரவலர்கள் தேவை. இந்தியாவை பொறுத்தவரை எல்லா நகரங்களிலும் ஊர்களிலும் அந்தந்த அரசர்களை அண்டியே கலைகள் வளர்ந்து வந்திருக்கின்றன. ஆனால் சென்னை இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பின்னணியை கொண்டது என்கிறார் சென்னையின் வரலாற்று ஆய்வாளரான ஸ்ரீராம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை வளர்ந்தது வந்து சென்னை நிறுவப்பட்ட நாள்லேருந்தே சென்னை வந்து ஒரு கலாச்சார தலைநகரமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் கை ஓங்க ஓங்க அரசர்களோட சக்தி வந்து இறங்கிட்டே வந்தது. அரசர்கள், இந்த ஜமீன்தார் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களை நம்பி தான் கலை உலகமே இருந்திருக்கு. என்றைக்கு அவங்களோட சக்தி இறங்க ஆரம்பிச்சதோ, புதுசாக ஒரு ரசிகர்களோ ஒரு பேட்டர்னையோ தேடிட்டு இந்த கலை நிபுணர்கள் எல்லாம் வந்து வேறு ஊருக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே வந்து நமக்கு வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னுட்டு. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த துபாஷ் தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆள். இந்த துபாஷ்கள் எல்லோரும் அவங்கள தேடிட்டு இந்த பாடுறவங்க, இந்த நாட்டியம் ஆடுறவங்கெல்லாம் சென்னையை தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த கலைக்கு வந்து இந்த இந்த ஊருக்கு ஒரு நல்ல பேர் வந்தது அது காரணம். அதற்கு பிறகு முல்லா இந்த மியூசிக் அகாடமி இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வர ஆரம்பித்தப்பறம் பல பாடகர்கள் அவங்க சொந்த கிராமத்தை விட்டுட்டு இங்கேயே வர ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா வருஷம் பூரா இங்கே கச்சேரி நடக்கும். அதனால்
சென்னையில் டிசம்பர் மாதத்தில் சுமார் 6 வாரங்களுக்கு நடக்கும் கர்நாடக இசை விழா உலகின் மிகப்பெரிய இசை விழாக்களில் ஒன்று. சென்னையில் இயங்கி வரும் 100க்கும் மேற்பட்ட சபாக்களில் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு பெறும் சுமார் 5000 கச்சேரிகள் இங்கு நடக்கின்றன. இதன் வரலாறு குறித்த கட்டுரைகளை எழுதியிருக்கும் எஸ் எஸ் வாசன் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம்தான் இதற்கு அடிப்படை என்கிறார்.
இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், சுதந்திரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற பின்னணியில் இந்திய கலைகளை மீட்டெடுக்க வேண்டும், குறிப்பாக இசை, கலை, ஓவியம், நாட்டியம் போன்ற கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அப்படி இருக்கும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய வக்கீல்கள் அவர்களுக்கு டிசம்பர் மாதம் ஓய்வு இருந்தது. இந்த தீர்மானத்தின் பின்னணியில நம்ம ஓபனா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஒரு கர்நாடக இது விஷயமா ஒரு இசை சங்கத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் அகாடமியை 1911 வந்து நிறுவினாங்க. அப்பெல்லாம் விளக்கரங்கள் லீவா இருந்தது, அவங்களுக்கு பண்றது அதனால அதை ஆரம்பிச்சது, மெட்ராஸ் ஆரம்பிச்சது.
தென்னிந்தியாவில் சாஸ்திரிய இசையின் மையப்புள்ளியாக சென்னை இப்போதும் இருந்து வருகிறது. சினிமாவை பொறுத்தவரை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த நிலை மாறிவிட்டது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தென்னிந்திய மொழிகளின் பெரும்பாலான திரைப்படங்கள் சென்னையில் தான் எடுக்கப்பட்டன. சினிமா என்பது தொழில்நுட்பம் சார்ந்தது. புதிய தொழில்நுட்பங்களை வரவேற்க தேவையான திறந்த மனது சென்னை வாசிகளிடம் இருந்தது. இதற்கு காரணம் தென்னிந்தியாவின் பிற பகுதிகள் அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க சென்னை பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்ததுதான் என்கிறார் சென்னை வரலாற்று ஆய்வாளரான ஸ்ரீராம்.
ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே வந்து ஜாஸ்தி. உங்கள் அதெல்லாம் வந்து அரசர்கள் ஆண்ட ஒரு ஒரு ஊருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஹைதராபாதோ பெங்களூரோ மோரா வந்து கர்நாடக சாம்ராஜ்யம் ஹைதராபாத் சாம்ராஜ்யத்தில் இருந்திருக்கு. இங்கே வந்து இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனியாக இருந்ததுனால இங்கே இவங்க வந்து இந்த டெக்னாலஜிக்கு வந்து இன்னும் ஒரு கைண்ட் ஆஃப் ஓப்பனாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த தமிழ் சினிமா வரதுக்கு முன்னாடியே இங்கே சினிமா கொட்டைகள் வந்தாச்சு, ஏன்னா இங்கிலீஷ் சினிமா காமிக்கிறதுக்காக. ஸோ அதுலேருந்து வந்தது தான் வந்து ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு இங்கே வந்து சினிமா எடுக்கிற ஒரு பழக்கம் வந்துருக்கு.
எண்பதுகளின் மத்திய வரை சென்னை ஸ்டுடியோக்களின் பக்கமாக சென்றால் இம்மாதிரியான தெலுங்கு பாடல்கள் படமாக்கப்படுவதை கேட்கவும் பார்க்கவும் முடியும். திருப்பதிக்கு போகும் ஆந்திர பக்தர்கள் அப்படியே சென்னைக்கும் வந்து இங்கிருக்கும் என் டி ராமாராவையும் தரிசித்து விட்டு போவதுதான் வழக்கமாக இருந்தது. மலையாள சினிமாவின் முக்கிய நட்சத்திரங்கள் சிலர் இப்போதும் சென்னையில் தான் வசிக்கிறார்கள். சென்னையில் துவங்கிய தென்னிந்தியாவின் சினிமா பயணம் வெகு நாட்களுக்கு இங்கேயே நீடித்ததற்கு காரணம் இருக்கிறது என்கிறார் சினிமா விமர்சகர் அம்சன்குமார்.
அரசியல் இதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாகாணமாக பிரிஞ்சாலும் கூட திரைப்படம் வந்து உடனடியாக இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லாமல் இருந்தது. திரைப்பட துறையினருக்கு வந்து வந்து திருவனந்தபுரத்தை நோக்கியோ அல்லது வந்து பெங்களூரை நோக்கியோ அல்லது ஹைதராபாதை நோக்கியோ போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா படங்களோட படப்பிடிப்பு இங்கே தான் நடந்துகிட்டு இருந்தது. அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே தான் இருக்குது, எல்லா ஸ்டுடியோஸ் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம், அதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வந்து இங்கே நிறைய பேர் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அதற்கான தொழிலாளர்கள், தொழில்நுட்பம், அப்புறம் வந்து நிறைய லேப்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. அதெல்லாம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேற எங்கேயும் போகணுங்கிற தேவை அவங்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்களாம் இங்கே கூடியிருந்தவங்க.
இப்போது சென்னையின் கோடம்பாக்கம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் தலைநகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் மிக எளிமையானது.
45 என்ன பண்ணியிருக்காங்க, மின்சாரம் வந்து ஒரு நல்ல சப்ளை இங்கே இருந்ததுனால, இங்கே நல்ல எக்ஸஸ் பவர் சப்ளை இருந்ததுனால கோடம்பாக்கம் பவர் ஸ்டேஷனில் வந்து அந்த ஏரியாவில் வந்து சினிமா ஸ்டுடியோ ஆரம்பித்தா அங்கே நல்ல பவர் சப்ளை கிடைக்கும்னு சொல்லி அது கோடம்பாக்கம் வந்து அதுக்கு பிறகு வந்து சினிமா ஸ்டுடியோஸ்க்காக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை
சினிமா, சாஸ்திரிய சங்கீதம் ஆகியவை ஒரு புறம் இருக்க, துவக்க காலத்திலிருந்தே சென்னையில் நாடக குழுக்களும் மிக உற்சாகமாகவே இயங்கி வந்திருக்கின்றன. பழைய பாய்ஸ் கம்பெனியிலிருந்து தற்போதைய நவீன நாடக குழுக்கள் வரை தமிழகத்தின் பிற நகரங்களோடு ஒப்பிடுகையில் மிக தீவிரமாகவும் உற்சாகமாகவும் சென்னையில் இயங்கி வருகின்றன. இப்போதும் சென்னையில் மட்டுமே வார இறுதிகளில் அரங்கு நிறைந்த காட்சிகளாக நாடகங்கள் அரங்கேறுகின்றன. சென்னையின் கலைகளை பற்றி பேசும்போது சென்னைக்கே உரித்தான கானா பாடல்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அடித்தட்டு மக்களின் இசை என்று பொதுவாக கூறப்பட்டாலும் மொழி பிராந்தியங்களை தாண்டி அனைவரையும் தாளம் போட வைக்கும் இசை வடிவம் இது. அப்படி ஒரு பாடலோடு இந்த
சென்னை குறித்த பட்டத்தை தயாரித்து வழங்கியவர் முரளிதரன். இந்த பட்டம் குறித்தும் சென்னை நகரம் குறித்த உங்களுடைய அனுபவங்கள், எண்ணங்கள், புகைப்படங்கள் போன்றவற்றையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். எமது இணையதள முகவரியான bbctamil.com மூலமாகவும் எம்முடைய ஃபேஸ்புக் பக்கம் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.